الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வுடைய பெயரிலான் இந்த ஹுதுபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் கோடான கோடி படைப்புகளை படைத்து நூறுகமாக படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் மற்றும் இந்த தீனுக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை சொத்து செல்வங்களை கால நேரங்களை திறமைகளை ஆற்றல்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த தீனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கின்றானோ அவற்றை முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை தவிர்த்து நடக்க வேண்டும் பாவங்கள் என்று சொல்லியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்து மனித வாழ்க்கை என்பது ஒரு சோதனை என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். மனித வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. இந்த சோதனையிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி இந்த பரீட்சையை எழுதுகிறோம் என்பதனையெல்லாம் அவன் மிக கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நுணுக்கமாக எமது செயல்பாடுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாளை மறுமையிலே எங்களுக்கான நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அந்த நீதிமன்றத்திலே விசாரணை மிக கடுமையாக இருக்கும், நுணுக்கமாகவும் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் எங்களுடைய நன்மை தராசையும் தீமை தராசையும் பார்ப்போம், பட்டோலைகளை பார்க்க இருக்கிறோம். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. இந்த பட்டோலைக்கு என்ன நடந்து விட்டது, ஆச்சரியமாக இருக்கிறது. அதிலே ஒரு சின்ன விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் கூட விட்டு வைக்காமல் இந்த ஏடு பதிந்திருக்கிறதே என்று அவன் அங்கலாய்ப்பான், ஆச்சரியப்படுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எமது ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் எண்ணங்களும் கண் சிமிட்டல்களும் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கின்றன. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு மத்தியில்
யார் மிகவும் அழகான செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் என்று பரீட்சிப்பதற்காக மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா படைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்க்கிலே சொல்கிறார். எனவே வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, ஒரு கேலி கூத்தல். மிருகங்கள் வாழ்வதற்கும் மனிதன் வாழ்வதற்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. மனிதன் பொறுப்புகளோடு வந்திருக்கிறான், அவன் கடமைகளை செய்ய வேண்டும். அவனுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வைத்திருக்கின்ற பெயர் கலீஃபா. இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொன்னான், நான் பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன். பிரதிநிதி கலீஃபா, சோதனை. வாழ்க்கை என்பது சோதனை. நாம் எல்லோரும் கலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி சரியாக நிறைவேற்றினோம் என்பது சம்பந்தமாக நாளை மறுமையிலே கட்டாயமாக விசாரிக்கப்பட வேண்டும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு கணமும் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எமக்குள்ள கடமைகள் என்ன, எமக்குள்ள பொறுப்புகள் என்ன, அவற்றை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறதல்லவா, தெரிதியாது என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே மனிதர்களையும் ஜின்களையும் எனக்கு இபாதத்து செய்வதற்கு அல்லாமல் வேறு எதற்கும் படைக்கவில்லை என்றும் குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். கலீபாவாக படைத்ததாக சொல்லுகிறான், சோதனைக்காக வாழ்க்கை இருப்பதாக சொல்லுகிறான். அவனை இபாதத்து செய்வதற்கு அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் படைக்கவில்லை என்று சொல்லுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுடைய சிந்தனைக்குரிய வசனங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், குல்லுக்கும் ராயி வ குல்லுக்கும் மஸ்ஊலும் அன் ரஈயத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. அங்கு எவரையும் விதிவிலக்காக எக்ஸெப்ஷனலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதன் அவன் சமூகத்தில் எந்த இடத்தில் இருந்தால், எந்த பொறுப்பை வகித்தாலும் வகிக்காவிட்டால் அவன் பொறுப்புதாரி, அவன் பதிலுக்கு உட்பட்டவன், பதில் சொல்ல வேண்டியவன். விரிவாக சொன்னார்கள், ஒரு சமூகத்தின் தலைவராக இருப்பவர் ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்றவர், ஒரு பள்ளிவாயலின் தலைவர், ஒரு பள்ளிவாயலிலே டிரஸ்டிகளாக இருப்பவர்கள், ஒரு பாடசாலையிலே அதிபர், உப அதிபர்கள், அங்கிருக்கின்ற பொறுப்புதாரிகளான ஆசிரிய ஆசிரியைகள், ஒரு மதரசாவினுடைய உஸ்தாதுமார்கள், சங்கங்கள் அமைப்புகளுடைய பொறுப்புதாரிகள், பதவி தாங்குனர்கள், இப்படி யார் யாரெல்லாம் பொறுப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அமீர், இமாம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார்கள். காரணம், அவர்களை நம்பி சமூகம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது, சமூகம் அவர்களிலே தங்கி இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்புதாரி, ஒரு ஜனாதிபதி பொறுப்புதாரி, ஒரு குடும்பத்தின் தலைவர் பொறுப்புதாரி, கலீஃபா, மேய்ப்பாளர், அவர்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே எப்படியான பொறுப்புகளை நிறைவேற்றினாள் என்று விசாரிக்கப்படுவாள், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை அவள் ஆற்றினாளா என்று விசாரிக்கப்படுவாள். ஒரு பஸ்ஸினுடைய ஒரு சேவகனாக பொறுப்புதாரியாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனிடத்திலே விசாரிக்கப்படும். தன்னுடைய தலைவனுடைய தன்னுடைய பொறுப்புதாரியினுடைய சொத்து செல்வங்களை பற்றி அவனிடத்திலே விசாரிக்கப்படும். எனவே வாழ்க்கை என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்தவன், மிக கடினமான பொறுப்புகள் பல வகைப்படும் சகோதரர்களே, பெரியார்கள். உதாரணமாக எனக்குள்ள பொறுப்பு, முதலாவது பொறுப்பு, நான் எனக்குள்ள கடமைகளை நான் செய்தேனா, நான் தொழுதேனா, நான் நோன்பிருந்தேனா, நான் என்னுடைய ரப்பை விசுவாசிக்க வேண்டிய முறையில் விசுவாசித்தேனா, அப்படியெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது, இபாதத்து செய்ய வேண்டியது, என்னுடைய உடம்பை கவனிக்க வேண்டியது, என்னுடைய ஆத்மாவை கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்புகள், நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது கடமை என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. கட்டங்கட்டமாக பொறுப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது கடமை, நான் திருமணம் முடித்தவனாக இருந்தால் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. நான்காவது, என்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய தாய் தகப்பனோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய இனவந்துக்களுக்குரிய கடமைகள். அடுத்ததாக என்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், எனது ஊராருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், எனது நாட்டில் உள்ளவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், இந்த உலகத்திலே இருக்கின்ற மாந்தர்களுக்கு, அவர்கள் யாராக இருக்கலாம், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் ஒரு மனிதனுடைய பொறுப்புகள் விரிந்து கொண்டே போகின்றன. இவை ஒவ்வொரு பொறுப்புக்கும் அவன் பதில் சொல்லியாக வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கால உதாரணமாக கேட்பான், உனது உடம்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீ கொடுத்தாய், அவற்றுக்குரிய கடமைகளை நீ செய்தாய், ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 7-8 மணித்தியாலங்கள் தூங்க வேண்டும் என்பது உன்னுடைய உடம்புக்கு நீ கொடுக்க வேண்டிய கடமை, நீ 5 வேளை தொழ வேண்டும் என்பது நீ உன்னுடைய ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமை, இவற்றையெல்லாம் சரியாக நிறைவேற்றினாயா? உனது பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஏதோ பெற்றுவிட்டோம் என்பது அல்ல, அவர்களுக்கு தேவையான கல்வி, அவர்களுக்கு தேவையான மார்க்க அறிவு, அவர்களுக்கு தேவையான பண்பாட்டு பயிற்சி, அவர்களுக்கு தேவையான பணம், சுகாதார ஏற்பாடுகள் என்றெல்லாம் என்ன என்ன வகையிலெல்லாம் ஒரு பிள்ளையை மிகச்சரியாக உருவாக்க வேண்டுமோ, சாலிஹான பிள்ளையாக உருவாக்க வேண்டுமோ, அவ்வளவு பொறுப்புகளும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிறது. நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கால வித்தியாசமான சந்தர்ப்பங்களையும் திறமைகளையும் வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான். அவற்றுக்காக வேண்டி அந்த மனிதன் விசாரிக்கப்படுவார். எல்லோரும் அறிஞர்கள் அல்ல, அறிவு படைத்தவர்கள் அல்ல, எல்லோரும் பதவி பட்டங்களை சுமந்தவர்கள் அல்ல. ஓ லெவல் பாஸ் பண்ணிய ஒருவரை விடவும் ஏ லெவல் பாஸ் பண்ணிய ஒருவருக்கு கேள்விகளுக்கு அதிகம். டிகிரி செய்தவருக்கு, அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக இருக்கிறார் என்றால் அவருடைய அந்தஸ்து அதிகம், அதனை வைத்து பெருமைப்பட முடியாது. எனக்கு சர்டிபிகேட் கிடைத்திருக்கிறது, நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், எனவே எனக்கு சுவர்க்கத்தை தா என்று அல்லாவிடத்திலே வாதிட முடியாது. உனக்கு கிடைத்த அந்த சர்டிபிகேட்டை, நீ வகித்த பதவிகளை வைத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தாய் என்று நான் அல்லாஹ்வுக்கு கேட்பேன். அல்லாஹ்வுடைய நன்னடியார்கள், 10,000 ரூபாய் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்வி அல்ல, 1 கோடி ரூபாய் வைத்திருக்கின்றவரிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்வி, கேள்வியினுடைய கனவு, கேள்விக்கான நேரம் எல்லாம் வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நன்னடியார்கள், ஏன் இந்த பீடிகையை நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் இதனை சொல்லுகிறோம்? இந்த ஊரை நாங்கள் எடுத்து பார்த்தோம், இந்த ஊரினுடைய மக்களுடைய இபாதத்துடைய நிலை எப்படி இருக்கிறது, ஈமானுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த மக்களுடைய பண்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன, இந்த பிரதேசத்து இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற குடும்பங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, எமக்கும் பக்கத்து ஊரிலே இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு போனால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக பயங்கரமான நிலைதான் இருக்கிறது என்ற பதில் வருமே. அதுக்கு யார் பொறுப்பு? நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் இந்த ஊரை தலைமையேற்று வழிநடாத்தினார்களோ, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், அவர்கள் பதவிகளை வகித்திருக்கலாம் வகிக்காமல் இருக்கலாம், அவர்கள் பெற்ற கல்வி சம்பந்தமாக விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நன்றியார்கள், விளையாட்டு இது ஒரு சிம்பிளான விஷயம் அல்ல. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் பொறுப்புகளை எடுத்து நடத்தினார்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பள்ளிவாயில், பாடசாலை, மதரசா, அஹதியா, மக்தப், இப்போது மதரசா என்றெல்லாம் வருகின்ற பொழுது, இந்த பிரதேசத்திலே 15-க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் சங்கங்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் வைத்து பெருமை அளிப்பதற்கு அல்ல இந்த பதவிகளும் இந்த பொறுப்புகளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அபதி யஸ்தர்இ பில்லாஹு ரஈயத யமூது வஹுவ யமூது ராஷுன் லிரஈயத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னத். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்பை கொடுக்கிறான், பொறுப்பு ரஈயா, அவனோட ஆசிரியர், அவனோட மதரசாவிலே உஸ்தாத், அவன் பள்ளி வாயிலே ஒரு நிர்வாகி, அவனோட சங்கத்திலே தலைவர் அல்லது உறுப்பினர், எல்லோருக்கும் அந்த பொறுப்புகளை வகிக்க முடியாது. அவருக்கு இருக்கின்ற கல்வி தகைமை, அவருக்கு இருக்கின்ற திறமை என்பவற்றை வைத்து சமூகம் அவரை அந்த இடத்துக்கு அனுப்புகிறது, அல்லது அவராக சென்று அந்த இடத்திலே தன்னை அமர்த்தி கொள்கிறார் என்றால் கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற கிரந்தங்கள் மிகவும் சிரேஷ்டமான கிரந்தங்கள். மாமின் அபது, எந்த ஒரு அடியான் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் தன்னுடைய குடிமக்களுக்கு, தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு துரோகம் அளித்தவனாக, அவர்களை ஏமாற்றியவனாக அவன் இறப்பானாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் உலகத்தில் எவ்வளவு மதிப்பு மரியாதையும் இருந்திருக்கிறார், அவன் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறார், அல்லது சமூகத்திலே மதிக்கப்பட்டிருக்கலாம், அவனை மக்கள் எல்லோரும் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் வைபவங்களுக்கும் அழைக்கலாம், அவன் தன்னை மிகப்பெரிய அளவு விளம்பரப்படுத்தியவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய தரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவனுக்கு இருக்கின்ற ஸ்கில்ஸ், திறமைகள், ஆற்றல்கள் என்பது அவனுக்கு வழங்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ்வுடைய நன்னடியாக ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், நான் சமுதாயத்துக்கு எதனை கொடுத்தேன், என்னால் ஆன பங்களிப்பு என்ன. இந்த ஊரிலே எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறோம், எத்தனையோ பேர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறோம், சுமார் 35க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறோம், எத்தனையோ பேர் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று வெளியாகிய பட்டதாரிகள் இருக்கிறோம். ஒரு காலத்திலே அப்படி இருக்கவில்லை, மஷா அல்லாஹ் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் பெற்ற பட்டம், அவர்கள் வகிக்கின்ற பதவி, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சான்றிதழ், சிலருடைய வீடுகளுக்கு சென்றால் அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பதக்கங்களையும் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற மற்றமுண்டான விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அதனை வைத்து அல்லாஹு தஆலா மார்க்ஸ் போடுவது, அல்லாஹு தஆலா மார்க்ஸ் போடுவது அவரால் சமூகத்துக்கு எந்த அளவு தூரம் பிரயோசனம் இருந்தது என்பதனை வைத்துத்தான். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு துரோகிக்கும் பின்னால் நாளை மறுமையிலே ஒரு கொடி உயரமாக பறக்கின்றது. அந்த துரோகியார் ஒரு சமூகத்திலே பொறுப்புதாரியாக இருந்து அந்த சமூகத்தை ஏமாற்றியவர், அந்த சமூகத்துக்கு துரோகம் செய்தவர், அவனை விடவும் பெரிய துரோகி யாரும் இல்லை. நமது வரலாற்றிலே இந்த ஊரை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் ஒரு பாக்கியம் பெற்ற ஊர், எந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு தரவில்லை. தண்ணீர் வேண்டுமா, போக்குவரத்து வேண்டுமா, தொலைபேசி வேண்டுமா, மற்றமுண்டான அரச கட்டடங்கள் வேண்டுமா, ஒரு அருமையான அழகான ஒரு சூழல். இந்த ஊருக்கு அனுராதபுர மாவட்டத்திலேயே இது போன்ற பாக்கியம் பெற்ற ஒரு ஊர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு வளமான, ஒரு செழுமையான, அதிகமான குடிமக்கள் வாழக்கூடிய ஊர், எல்லா வசதிகளையும் அல்லாஹ் தந்தான். ஆனால் தந்திருக்கின்ற இந்த அனைத்து வசதிகளுக்காக வேண்டியும் நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும் கட்டாயம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நியமத்துக்கள் சம்பந்தமாக கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை கொடுக்கிறான், ஆனால் தன்னை நம்பி இருக்கின்ற மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உரிய கடமை வலம் சரியாக அவன் நிறைவேற்றவில்லை என்றால் லம் ராயத்தல் ஜன்னம், அந்த மனிதன் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான்.
அல்லாஹ் பாதுகாக்கும். கடந்த ரோமிலே நோன்பிலே எத்தனை தடவை குர்ஆனை மீட்டி மீட்டி ஓதி இருக்கும். சுன்னத்தான நோன்புகளையும் நோட்டவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். கயாமுல் லைலிலே ஈடுபட்டவர்கள், கடைசி பத்தை ஹயாத் ஆக்கியவர்கள், எழுத்துக்காக இருந்தவர்கள், எத்தனையோ தான தர்மம் செய்தவர்கள், நிச்சயமாக அல்லாவிடத்திலே அவற்றுக்கு பெருமதி இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. ஆனால் அவருடைய சமூக கடமையை அல்லாஹால விசாரிக்க ஒரு பணக்காரணத்திலே விசாரிக்க, நீ பணத்தை எவ்வாறு திரட்டினாய், எப்படி நீ அவற்றை சமூகத்துக்கு கொடுத்தாய், எப்படி செலவழித்தாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய இரண்டு கால்களும் வைத்த இடத்தை விட்டும் நகர்த்தப்பட மாட்டாது, பின்வரும் கேள்விகளுக்கு அவன் சரியாக பதில் சொல்லும் வரை. முதலாவது அவனுடைய வாழ்நாளை பற்றி விசாரிக்கப்படும், எப்படி அந்த வாழ்நாளை கடத்தினான், வீண் விளையாட்டுகளிலே, தேவையில்லாத அம்சங்களிலே, மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வதிலே, பெட்டிஷன் அடிப்பதிலே, மற்றவர்களுடைய காணிகளை அபகரிப்பதிலே, மற்றவர்களை பற்றியே பேசி மற்றவர்களுக்கு குழி பறிப்பதிலே கடத்தினாயா. அவருடைய அறிவை பற்றி விசாரிக்கப்படும், அறிவு தேடுவது எனக்கென்று மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கல்ல, அந்த அறிவை சமூகத்திலே பரப்ப வேண்டும், அந்த அறிவை ஒரு ஜோதியாக மாற்ற வேண்டும். எனக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கலாம், எனக்கு அரபு தெரிந்திருக்கலாம், எனக்கு கணிதம் தெரிந்திருக்கலாம், எனக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்கலாம், நான் குர்ஆனை படித்திருக்கலாம், ஹதீஸை படித்திருக்கலாம், அது எனக்கு மாத்திரம் முடியாது. முதலில் அது எனக்கு, இரண்டாவது சமூகத்தில். அல்லாஹு தஆலா எல்லோரையும் திறமைசாலிகளாக உலகத்திலே படைப்பதில்லை, எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை. சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் பைத்தியக்காரர், சிலர் மடையர்கள், சிலர் அங்கவீனர்கள், சிலர் கண் குருடானவர்கள், அப்படியானவர்களாக எல்லோரும் இல்லை. யாருக்கெல்லாம் சிறப்பாக பார்ப்பதற்கு கண் வழங்கப்பட்டிருக்கிறதோ அது ஒரு பெரிய நியமத், அந்த கண்ணை எதற்கு பயன்படுத்தினாய் என்று நாளை மறுமையிலே கட்டாயமாக விசாரிக்க. முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை எதிரே பயன்படுத்தினாய். இரண்டாவது கேள்வி, உன்னுடைய அறிவை எதிரே பயன்படுத்தினாய். மூன்றாவது கேள்வி, உன்னுடைய பணத்தை எங்கிருந்து திரட்டினாய், எதிலே செலவழித்தாய். அடுத்ததாக உன்னுடைய உடம்பை எதிரே நீ பயன்படுத்தினாய். அல்லாஹ்வுடைய நேரடியார்கள், நாம் எல்லோரும் மௌத்தாக இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஆனால் சுமாராக ஒரு 40 வருடங்கள் கூட அவர் வாழவில்லை. ஆனாலும் அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் பரப்பிய அறிவு இன்றும் கூட அவருக்காக ஒரு துஆ செய்வோம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லா என்று வாயார புகழ்கிறோம். என்ன காரணம்? அவருடைய பங்களிப்பு. அவர் தனக்காக மட்டும் வாழவில்லை, தனது சமூகத்துக்காக வந்து வாழ்ந்தார், தனக்கு என்று ஓய்வு எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இன்று நாம் யாரை நினைவு கூர்கிறோம்? டிபி ஜாயாவை நினைவு கூர்கிறோம், டாக்டர் பதியுத்தீன் மஹ்மூதை நாங்கள் நினைவு கூர்கிறோம், துஆ செய்கின்றோம். அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ரஹ்மஹுல்லா, அல்லாஹ் தஆலா அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இலங்கை முஸ்லீம்களுடைய முஸ்லிம் பாடசாலைகளை ஸ்தாபிப்பதிலே டிபி ஜாயா போன்றவர்கள், அறிஞர் சித்திலத்தை போன்றவர்கள், வாப்புச்சி மறைக்கார் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்வதற்கு மௌத்தாகிப்போனார். இலங்கையில் இருக்கின்ற வம்பு சொத்துக்கள் எல்லாவற்றையும் தர்மம் செய்தவர்களுக்காக வேண்டி எனது துஆக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பேருடைய பெயரை கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நரகம் கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்தால் பதுவா செய்கின்ற ஒரு நிலை இருக்கவில்லை. முசோலினி எங்கே, ஹிட்லர் எங்கே, இவர்களை பற்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவின் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள், பிரித்தானியாவின் ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லப்படுகின்ற பொழுது எமது உள்ளம் எவ்வளவு காயப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, நாம் யாராக இருக்க விரும்புகிறோம்? டிபி ஜாயாக்களாக இருக்க விரும்புகின்றோமா, அல்லது ஹிட்லராக முசோலினிகளாக இருக்க விரும்புகின்றோம்? அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, மதரசாக்களை ஸ்தாபித்தவர்கள், இஸ்லாமிய நூல்களை எழுதியவர்கள்,
பள்ளிவாயில்களை கட்டியவர்கள், தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றியவர்களுடைய பட்டியல் இந்த நாட்டிலே விருந்ததாக இருக்கிறது. ஒரு நலீம் ஹாஜியார் இந்த நாட்டிலே செய்த சேவைகளை பட்டியல்படுத்துவது கூட கஷ்டம் என்ற அளவுக்கு அவ்வளவு தூரம் அவர் செய்திருக்கிறார். ஆதியாவை ஸ்தாபித்தவர்கள், மிகப்பெரிய சட்டத்துறை நிபுணர்கள், சலீம் ஹாஜியார் கொண்டவர்கள், இப்படியானவர்கள் இன்றுமே நிறைவு கூறப்படுகிறார்கள். ஆதியாவிலே சென்ற ஒரு பிள்ளை சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்கிக் கொண்டிருக்கிறது என்றால், முகுவினுடைய சரத்து பரல்களை தெரிந்து கொண்டிருக்கிறது என்றால், அது அஹதியாவை இஸ்தாபித்த இந்த நாட்டிலே மதரசாக்களை இஸ்தாபித்தவர்களுடைய கபருக்கும் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய நன்மையும் போகிறது என்றால், அதனை விட ஒரு பெரிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய நிலையா எப்படியும் வாழலாம் என்பது, இப்படித்தான் வாழ வேண்டும். எமது கிராமத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம், சுமாராக 100க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இரவு காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தார். தங்களுடைய தாயகப்பனுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல, தங்களுடைய ஆசிரியர்களையும் தங்களுடைய உலமாக்களையும் மதிப்பவர்கள் அல்ல. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? முதலாவது பொறுப்பு அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும். இரண்டாவது தான் நாங்கள் ஆசிரியர்களையும் இந்த ஊரில் இருக்கின்ற உலமாக்களையும் நோக்கி கையை நாங்கள் நீட்டது. ஒரு மனிதனுடைய பாலியல் ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மாத்திரம் பிள்ளைகளை பெற்றெடுப்பதல்ல. பிள்ளை என்பது ஒரு அமானத். அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான கடமைகள் அனைத்தையும் அந்த பெற்றார் செய்ய வேண்டும். நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல, பெருநாள் வந்தால் உடுப்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்ல, முதலாவது அந்த தாயும் தகப்பனும் பிள்ளை பிறந்தவுடன் வலது காதிலே பாங்கு, இடது காதிலே எக்காமத் ஓதுவதிலிருந்து கடைசியாக அந்த பிள்ளையை ஒரு பொருத்தமான இடத்துக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும், ஏன் அதற்கு பிறகும் கூட தாய் தகப்பனுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு வேற எதுவும் தேவையில்லை. தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்களை கவனிக்காமல் ஒருவன் விட்டுவிட்டால், தன்னுடைய மனைவியை கவனிக்கவில்லை, அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கவில்லை, தனக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் இரவில் எங்கு போகிறார்கள், அவருடைய நண்பர்கள் யார், அவர்கள் கல்வி கற்றார்களா, அவர்கள் பாடசாலையிலிருந்து வந்தால் அவர்களுடைய புத்தகத்திலே கொப்பியிலே என்ன இருக்கிறது, அவர்கள் ஹேண்ட் போன் பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படியான நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி அந்த போனை பாவிக்கிறார்கள் என்று கேள்வி கேட்பதற்கு தகப்பனுக்கு நேரமில்லை என்றால், அவன் தகப்பனே அல்ல, நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமாக விசாரிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, பிள்ளைகளை உரிய முறையில் வளர்க்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் என்பது இரண்டாவது விஷயம். முதலாவது விஷயம், அந்த தாய் தகப்பனுக்கே அவர்கள் வினையாக மாறுவார்கள். இலங்கையிலே அண்மையிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி, இலங்கையில் இருக்கின்ற எல்டர்ஸ் ஹோம் எனப்படுகின்ற இந்த முதியோர் இல்லத்திலே இருக்கின்ற அதிகமான முதியோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய தாய் தகப்பன் தான் அதிகமாக இந்த எல்டர்ஸ் ஹோமில் இருக்கிறார்களா? அப்படியாக இருந்தால் ஒரு செய்தியை அது சொல்லுகிறது. இந்த பத்திரிகை செய்தி ஒரு முக்கியமான செய்தியை எங்களுக்கு தருகிறது. சகோதரர்களே, தெரியாது, அந்த தாய் தகப்பனும் அந்த பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பி இருக்கிறார்கள், பல்கலைக்கழகம் அனுப்பி இருக்கிறார்கள், டியூஷனுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் டாக்டர், அவர் இன்ஜினியர், அவர் லாயர், சந்தேகம் கிடையாது. ஆனால் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை கொடுக்கவில்லை. அதுதான் அல்லாஹ்வை பற்றிய அச்சம், பண்பாடு, தாயகப்பன் மீதான இரக்கம். சமூகத்திலே அவன் ஒரு சமூக பிராணியாக நல்லதொரு மனிதனாக வாழ வேண்டுமே என்கிற அந்த சமூக பிரஜையை, உணர்வை அந்த பிள்ளைக்கு ஊட்ட தவறிவிட்டார்கள். அதனுடைய வினையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். கமா ததீனு புதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எப்படி மற்றவர்களை நடாத்துகிறாயோ அப்படித்தான் நீ நடத்தப்படுவார்.
உலகத்திலேயே பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனை உதாசீனம் செய்வது மாத்திரமல்ல சகோதரர்களே, தன்னுடைய தாய் தகப்பனை காலால் வெட்டி உதைக்கின்ற, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மருந்தும் உடுப்பும் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே கொடுக்காமல் அவர்களை பயங்கரமான வார்த்தைகளால் சுட்டித்து இருக்கின்ற, அடிக்கின்ற, காயப்படுத்துகின்ற பிள்ளைகளை இன்று சமுதாயம் கண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியார்களே, எனவே பொறுப்புகள் பல வகைப்படும். ஒரு தகப்பன் தன்னுடைய பொறுப்பை செய்ய வேண்டும். முதலாவது நாங்கள் சொல்லுகிறோம், வீட்டிலே தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கான முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருக்க வேண்டும். தகப்பன் 5 வேளை பள்ளிவாயிலுக்கு வருவதை அவதானிக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக தொழுவார்கள். தகப்பன் தன்னுடைய இனபந்துக்களோடு உறவை பேணிக் கொள்வதை கவனிக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக இனபந்துக்களை கவனிப்பார்கள். தகப்பன் சுருட்டு பிடித்துக் கொண்டு, பீடி குடித்துக் கொண்டு, ஆபாசமான படங்களை பார்த்துக் கொண்டு, திரைப்படம் பார்த்துக் கொண்டு, ஊரகத்தில் இருப்பவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டு, அவரே போதை வஸ்துக்களை பாவிப்பவராக இருந்தால் அரசன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. எடுத்ததற்கெல்லாம் பள்ளிவாயிலை நோக்கி கையை நீட்ட முடியாது. எடுத்ததற்கெல்லாம் பாடசாலையை நோக்கி கையை நீட்ட முடியாது. முதலாவது இடம் ஒரு பிள்ளை பிறந்து வளர்கின்ற வீட்டு சூழல். அந்த வீட்டு சூழல் ஒரு சிறந்த கருவறையாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், 10 மாதம் ஒரு குழந்தை கருவறையிலே வளர்கிறது. அங்கு வெக்சின் அடிக்கிறார்கள். அந்த தாய் பயணங்கள் போய் தன்னுடைய கருவை கலைத்துக் கொள்ளக் கூடாது என்று வைத்தியர் உபதேசம் பண்ணுகிறார். தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களை அந்த தாய் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாய் கருவிலே பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அந்த சண்டை சச்சரவுகளில் ஏற்பட்டு கவலைகளில் சம்பந்தப்படக்கூடாது. அப்படியெல்லாம் சம்பந்தப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை பாதிக்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது என்றால் அதனை அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போம். எமது வீடுகள், எமது வீடு எமது பிள்ளைகள் உருவாகுவதற்கான கருவறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒவ்வொருவரும் மனதிலே கையை வைத்துக் கண்டு பார்க்கும். இந்த பிள்ளைகள் இன்று பாடசாலையிலே அல்லது தெருவிலே அல்லது பள்ளிவாயிலுக்கு வந்து அட்டூழியம் செய்கிறார்கள் என்றால் அதனுடைய முதலாவது பொறுப்பை அந்த தகப்பன் தாயும் எடுக்கணும். தகப்பன் வீட்டிலே இல்லை, அவர் வெளிநாட்டிலே. அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு காசனப்பினால் எல்லாம் போய்விடும். தாயை பொறுத்தவரை அவளுக்கு வீட்டிலே உள்ள வேலைகள் தான் முக்கியமே தவிர தன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து குர்ஆனை ஓதுவதற்கான நேரம் இல்லை. தாய் சுபகத்தில் எழும்புவதில்லை. தகப்பனுடைய வாழ்க்கையிலே திக்ரு கிடையாது. தகப்பனுடைய வாயிலே இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் போன்ற மனம் அமன் வார்த்தைகள் கிடையாது என்றால் அந்த பிள்ளைகளிடமிருந்து அதை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு சிறந்தவராக இருப்பவர் தான். நான் உங்களுக்கு மத்தியிலே குடும்பத்தவர்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை பற்றிய சாட்சியத்தை எனது மனைவியும் எனது பிள்ளைகளும் தான் சொல்ல வேண்டும். நான் நல்லவன், உலகத்தில் எல்லாம் புகழாரம் சூட்டலாம். எனவே பொறுப்பை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த கிராமத்துக்கு 100 கணக்கான வருடங்கள் பழமையான வரலாறு. அடுத்த பரம்பரை சொல்ல வேண்டும், இப்போது இந்த சமுதாயத்திலே யார் யாரெல்லாம் பொறுப்புகளில் இருக்கிறார்கள், அவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் எமக்கு இந்த ஊரை தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு வந்து தருகிறார்கள், தந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் துவா செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் இவர்கள் தங்களுடைய தலைமைத்துவ பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்தார். பணக்காரன் துஷ்பிரயோகம் செய்தான், அறிஞன் துஷ்பிரயோகம் செய்தான், தாய் தகப்பன் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது பயங்கரமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்கிறோம், நாம் எந்த அளவு தூரம் எமது கடமைகளை சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு கருத்தை சொன்னார், உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பிறப்பு ஒரு வரலாறாக இருக்கலாம். உலகத்திலே இருக்கின்ற மிருகங்கள் இறப்பது போன்று மனிதன் இறக்கக்கூடாது. அந்த மனிதன் வபாத்தாகின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் சதறி அழ வேண்டும். எமக்கெல்லாம் தான தர்மம் தந்த மனிதன், எமக்கெல்லாம் நன்மையை தீமையை தடுத்த மனிதன், எமக்கு உபதேசம் செய்த மனிதன், எம்மையெல்லாம் வழி நடாத்திய மனிதன், எங்களுக்கெல்லாம் உற்சாகம் தந்த மனிதன், தன்னுடைய நேரம் காலம் என்று பார்க்காமல் இந்த சமுதாயத்துக்கு எழுச்சிக்காக வழி பாடுபட்ட மனிதன் என்று வாயார மனதார துவா செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு மனிதனும் இருக்க முடியுமா இருந்தால் அதுதான் வாழ்க்கையில் அடையக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, இப்போது இடம்பெறக்கூடிய வபாத்துக்களை நீங்கள் பாருங்கள், அதற்கென்று வயது கிடையாது, அதற்கென்று கராதரம் கிடையாது. இலங்கையிலே அண்மையிலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் மேல் மாகாணத்திலே நடந்தது. மிகப்பெரிய கோடீஸ்வரன் சுமாராக 27-28 வயது மலேரியாவால் இறந்திருக்கிறார். அவருடைய கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவருடைய மலேரியா நோயை மட்டும் அவரை தடுக்கவில்லை. ஒரு முஸ்லீம் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணத்தால் சாதிக்க முடியும் என்றார், அதிகாரத்தால் சாதிக்க முடியும் என்றால் இந்த நாட்டிலே 69 லட்சம் வாக்குகளை எடுத்த ஒருவருக்கு இன்று என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தார். அல்லாஹு தஆலா ஒரு நிமிஷத்திலே எல்லாவற்றையும் புரட்டி போடுவார், நரம்புகளை சுருக்குவான். யாரெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக அவர்களுடைய துவாக்களை பெற்று வாழ்ந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நிச்சயமாக நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, அந்த வகையில் இந்த ஊர் மிகவும் பாக்கியம் பெற்ற ஊர். இந்த ஊரிலே நிறைய வளங்கள் இருக்கின்றன, வசதிகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் நான் சிந்திப்போம், நான் இந்த ஊருக்கு என்ன பங்களிப்பை செய்திருக்கிறேன், என்னால் இந்த ஊர் எந்த அளவு தூரம் கீழே போயிருக்கிறது அல்லது மேலே போயிருக்கிறது. ஒவ்வொருவரும் சிந்தித்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். வல்ல நாயன் என் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த பாக்கியமான ஊருக்கு நல்லதொரு எதிர்காலத்தை நீ கொடுப்பாயாக. எங்களுடைய ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை மிக சரியாக நிறைவேற்றும். நாளை மறுமையில் உன்னுடைய சன்னிதானத்துக்கு வருகின்ற பொழுது நாம் எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கும் நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்று சந்தோஷமாக எங்களுடைய பட்டோலையை உனக்கு காட்டக்கூடிய அளவுக்குள்ள பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சக்ராத்து தேவேதனையை லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவும் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே யாருக்கும் கடன் இல்லாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், உலகத்தாருக்கும் ஊராருக்கும் மற்றாருக்கும் பங்களிப்பு செய்துவிட்டு சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்குல் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன்.